الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وافعلوا الخير لعلكم تفلحون وقال الله تبارك وتعالى والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالحق وتواصوا بالصبر وقال الله تبارك وتعالى من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن الذي كانوا يعملون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم பெருமதிப்புக்கும் மரியாதைக்குரிய உலமா பெருந்தகைகளே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சமூக பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நாம் அந்த பணிகளை எவ்வாறு நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும், எவ்வாறு இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி அமையப்பெற வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை வழங்குவதற்காக அகில இலங்கை ஜமியத்துருளமாவின் இந்த உக்குவலை பிரதேச கிளை இப்படி ஒரு ஏற்பாடு செய்திருப்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய, பாராட்டுக்குரிய, நன்மைக்குரிய ஒரு விஷயமாகும். அல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த முயற்சிகளையும் இந்த நேரங்களையும் கபூல் செய்தருள்வானார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகம் என்பது இது ஒரு விளையாட்டுக்குரிய விடயமல்ல. பெருமைக்காக, பகட்டுக்காக பெயர்களை, புகழ்களை உயர்த்திக் கொள்வதற்காக பாவிக்கின்ற ஒரு பதவியும் அல்ல. தன்னால் மட்டுமே முடியும் என்பதை நிரூபித்து காட்டுகின்ற இடமும் அல்ல. மஸ்ஜிதுகள் என்பது அதனுடைய நிர்வாகிகளாக ஆரம்ப காலங்களில் இருந்த நமது முன்னோர்கள் யார்? இந்த உம்மத்தினரால் உருவாக்கப்பட்ட மிக பெரும் மஸ்ஜிதுகளில் முதலாவது மஸ்ஜித் தான் மஸ்ஜிது நபவி, மதீனாவில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மஸ்ஜிதுடைய முதல் நிர்வாகி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நிர்வாகம். உலகில் உள்ள எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் தலைமை வகிக்கக்கூடிய மூன்று மஸ்ஜிதுகள், அதிலே முதலாவது மஸ்ஜித் தான் மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம். அதனுடைய முதல் நிர்வாகி யார்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது மஸ்ஜித் மஸ்ஜிது நபவி, அதனுடைய முதல் நிர்வாகி நபிமார்களுக்கு தலைவர் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது தான் பலஸ்தீன இருக்கக்கூடிய மஸ்ஜிது அக்ஸா, அதனுடைய முதல் நிர்வாகி யார்? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சுமாராக 46 லட்சம் மஸ்ஜிதுகள் உலகத்தில் இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. அந்த புள்ளி விவர பிரகாரம் அந்த 46 லட்சம் மஸ்ஜிதுகளுக்கும் தலைமை வகிக்கக்கூடிய மஸ்ஜிதுகளின் முதல் நிர்வாகிகளாக யார் இருந்தார்கள் என்று கவனித்தால் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பணியை தான், அவர்களுடைய அந்த வாரிசுரிமையை தான், அவர்களுடைய அந்த மேலான பொறுப்பை தான் மஸ்ஜிதுகளுக்கு, அது ஒரு தைக்காவுக்காக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜும்மா பள்ளி இல்லாத ஒரு சாதாரண சின்ன மஸ்ஜிதுக்காக இருக்கட்டும் அல்லது ஒரு பிரமாண்டமான ஜும்மா மஸ்ஜிதுக்காக இருக்கட்டும், எந்த மஸ்ஜிதுக்கு நிர்வாக நியமிக்கப்பட்டாலும் அவர்களுடைய பணியை செய்வதற்காக நியமிக்கப்படுகிறார்கள். இது ஒரு விளையாட்டு இல்ல. ஆனால் இந்த நிர்வாகிகளை கண்காணிக்க வக்ஃபுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக நமது நாட்டிலே ஒரு வக்ஃப் சபை இருக்கிறது. அவர்கள் சட்ட சிக்கல்கள் எழும்பாமல் இருப்பதற்காக நிர்வாகிகளுடைய பொறுப்புகளை சிறிதாக்கி காட்டுகிறார். வக்ஃப் சபை என்ன சொல்லும், ஒரு நிர்வாகிக்கு 2 பொறுப்பு தான். முதலாவது பொறுப்பு வக்ஃபுடைய சொத்துக்களை அவர் பாதுகாக்கணும். இரண்டாவது பொறுப்பு அவர் மஸ்ஜிதில் இருக்கும் ஊழியர்களுக்கான சம்பள ஏற்பாடு செய்யும். இது ரெண்டும் மட்டும்தான் ஒரு நிர்வாகியினுடைய பொறுப்பு. மூன்றாவது அவர்களுடைய பொறுப்பல்ல என்பது வக்ஃபு சபையினுடைய சட்டம். ஆனால் எங்களுடைய உறுப்பில் எங்களுடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய சட்டம் அல்லது எங்களுடைய நபி ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதை வழிநடத்தி அந்த முறைமையை பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் வெறும் சொத்துக்களுக்கு பொறுப்பாக நிர்வாகியாக இருக்க, அதற்கு அப்பால் அவர்களுடைய நிர்வாகம் இருந்தது, அதற்கு அப்பால் அவர்களுடைய பணி பறந்து விரிந்திருந்தது. பணியிலே கண்ணாக இருந்தார்கள், பணியிலே ஆழமாக இருந்தார்கள், அந்த பணிக்காக பிரத்யேக நேரம் ஒதுக்கினார்கள், அந்த பணிக்காக தன்னுடைய குடும்பத்திலே உள்ள பல சோழிகளை விட்டார்கள், அந்த பணிக்காக தன்னுடைய சொந்த தேவைகளை விட்டுக் கொடுத்தார்கள். எதற்காக? அல்லாஹ் தன்னை எந்த பொறுப்பினை அமர்த்தியிருக்கிறானோ அந்த பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக. ஒரு மஸ்ஜிதுக்கு நிர்வாகியாக ஆகுவது என்பது ஒரு சாதாரண விஷயமா? ஒரு மனிதன் நன்மைகளை கொள்ளையடிக்கிற இடம்தான் மஸ்ஜிதுடைய நிர்வாகம். நன்மைகளை கோடி கோடியாக கொள்ளையடிக்கலாம். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிர்வாகம் என்கிறது கோடிக்கணக்கான நன்மைகளை நிமிடத்துக்கு நிமிடம் சம்பாதிக்க முடியுமான ஒரு மிகச்சிறந்த ஒரு பொறுப்பு. நன்மைகளை சம்பாதிக்கலாம். எப்படி அது சம்பாதிப்பது? மஸ்ஜித் என்று வரும்போது அது பாவத்துக்கு பயன்படுத்துற இடம் அல்ல. மஸ்ஜிதுக்குள் வருபவர்கள் மஸ்ஜிதை நன்மைக்காக பயன்படுத்துவார்கள். நீங்கள் இருக்கும் போதும் இல்லாத நேரத்திலும் மஸ்ஜிதில் இருக்கின்ற வளங்களை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய கூலியையும் அந்த நிர்வாகிகள் பெறுகிறார்கள். ஏன்? அந்த ஏற்பாட்டை செய்வதற்கு காரண கருத்தாக்கள் அவர்கள். இங்கே ஒரு 500-600 பேர் இப்பொழுது வந்திருப்பார்கள் என்று வைத்துக் கொண்டால் இந்த 500 பேரும் இஷாவுக்கு உது செய்வார்கள். 500 பேருடைய உணவுக்கும் அல்லாஹ் என்ன சவாபு கொடுத்தானோ இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் அந்த அவ்வளவு பேரு நன்மை அடைய போறாங்க. ஏன்? அவ்வளவு பேருடைய உணவுக்கான நீருடைய ஏற்பாடு, அவர்களுடைய வழிவாசல் தேவைகளை இந்த நிர்வாகிகள் பெற்றுக் கொடுக்கின்றார்கள். இங்கே அவர்கள் எத்தனையோ தஸ்பீஹ் செய்திருப்பார்கள். 500 பேரும் ஒவ்வொரு சுபஹான் அல்லாஹ் சொன்னால் 500 தஸ்பீஹ், 500 பேர் இஷா தொழுதால் 2000 ரக்காத். இந்த அவ்வளவு பேருடைய தஸ்பீஹாத்துகளுக்கு, தொழுகைகளுக்கு, ஜிக்ருக்கு, சலவாத்துக்கு, திலாவத்துக்கு இவ்வளவு ஏற்பாடுகள், இந்த மின் குமிழ்கள் எரிந்து கொண்டிருப்பது, இந்த மின் விசிறிகள் சுத்தி கொண்டிருப்பது, இந்த எல்லா ஏற்பாடுகளையும் நிர்வாகிகள் கண்காணித்து செய்து கொண்டிருப்பதால் அல்லாஹ் அவர்களுக்கு நன்மை கொடுக்கிறான். ஓரிரு மணித்தியாலங்களில் இவ்வளவு லட்சக்கணக்கான சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், மத்தியுடைய நிர்வாகம் என்பது சில்லறை வியாபாரத்தை போன்றல்ல, மொத்த வியாபாரத்தை போன்றது. மொத்தமாக சம்பாதிக்கிறார். ஒவ்வொரு ஜமாத்து தொழுகைக்கும், ஒவ்வொரு அதானுக்கும், ஒவ்வொரு ஜுமாவுக்கும், ஒவ்வொரு பயானுக்கும், ஒவ்வொரு கஷ்டுக்கும் மத்தியது என்னென்ன நிலவுகளுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அனைத்தினுடைய நன்மைகளையும் அந்த நிர்வாகிகள் அடைகிறார்கள். அவ்வளவு பாக்கி. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியின் முதல் நிர்வாகியாக தானே பொறுப்பேற்கிறார்கள். மஸ்ஜிது நபவியின் முதல் ட்ரஸ்டி ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஹஜரத் பிலாலை முஅஸ்ஸினாக நியமித்தார்கள். அவர்களே மஸ்ஜிது நபவியின் கட்டுமான பணியில் கற்களை தூக்கி தூக்கி கொடுத்து கட்டுமான பணியில் நேரடியாக பங்கு கொண்டார்கள். அவர்களே தொழுகை நடத்தினார்கள். அவர்களே குத்துபா ஓதினார்கள். அவர்கள் இல்லாத போது யாரு தொழுவிக்க வேண்டும்? இஸ்திஹ்லாஃபன், அவருக்கு பதிலாக யார் தொழுவிக்க வேண்டும்? அந்த இமாமை நியமிக்கிறார்கள். ஹஜரத் பிலால் இல்லாத போது யாரு வாங்கு சொல்லணும்? தஹஜ்ஜுதுடைய பாங்கியார், சுபஹுடைய பாங்கியார், அனைத்துக்குரிய ஏற்பாடு. மஸ்ஜிதிலே ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார், அவரை எப்படி கட்டுப்படுத்தணும்? மஸ்ஜிதிலே ஒரு ஊத்தை விழுந்திருக்கிறது, அதை துப்புரவு செய்தால் என்ன கூலி? மஸ்ஜிதுடைய சகல அம்சங்களையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தனி நிர்வாகியாக இருந்து கவனிக்கிறார். இதனால் யாரெல்லாம் மஸ்ஜிதுகளுக்கு நிர்வாகிகளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களும் பாக்கியசாலிகள். நபிமார்கள் செய்த ஒரு பணியை, அதிலே ஒரு பகுதியை நீங்கள் நிச்சயமாக பொறுப்படுத்தி செய்வீர்கள். இஹ்லாஸ் இருந்தால், அல்லாஹுக்கு என்ற தூய எண்ணம் இருந்தால் நிச்சயமாக அந்த நன்மை கிடைத்துத்தானா? ஆனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதுக்கு நிர்வாகியாக வருகின்ற விஷயத்தில் சந்தோஷமான ஒரு பகுதியும் இருக்குது, கவலையான ஒரு பகுதியும் இருக்குது. சிலருக்கு நிர்வாகத்துக்கு வர ஆசை, அதனால் அவர்கள் நிர்வாகத்துக்குள்ளே வருவதற்கு துடிக்கிறார்கள். பதவியாற்றி தன்னை தலைவராக காட்டிக் கொள்ளணும், தன்னை ஒரு செயலாளராக காட்டணும், தன்னை ஒரு பொருளாளராக காட்டணும், நிர்வாகத்திலே அங்கத்துவம் பெற அவருக்கு ஒரு ஆசை. இதற்காக ஒரு போட்டி போடுகிறார், இருக்குகின்ற நிர்வாகத்தை குழப்புகிறார். நிர்வாகத்தை சாதாரணமாக நடத்த விடாமல் பள்ளிவாசலுக்குள் கூச்சலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறார். சில வருடங்களுக்கு முன்னால் நான் ஒரு மஸ்ஜிதுக்கு போயிருந்தேன், தூர பகுதி. அன்று அந்த மஸ்ஜிதுல நிர்வாக தெரிவு நடக்குது. ஊர்ல இருக்கிறதே முழுக்க முழுக்க 500 நபர்கள் தான். கொழும்பில் இருந்த ஜும்மாவையும் நிறுத்திட்டு அந்த ஊருக்கு ஹுத்துபாவுக்கு போனேன். சுபஹானல்லாஹ், அங்கு போய் பார்த்தா தான் ரொம்ப ஆச்சரியம். சின்ன ஊரே, சாதாரண மஸ்ஜித், ஆனால் அங்கே வக்ஃப் சபையில் இருந்து பெரிய ஒரு கூட்டம் வந்திருக்காங்க. அதில் ஒரு 6-7 பேர், அதில் இருக்கக்கூடிய அந்த பணிப்பாளருடன் சேர்த்து 6-7 பேர் வந்திருக்கிறார். ஜும்மா நேரம் நெருங்க நெருக்க பார்த்தோம், 6-7 ஜிப்புகளில் போலீசார் வந்திருக்கிறார். பள்ளியை சுற்றி போலீசார். ஜும்மாவுக்கு பிறகு இலெக்ஷன் நடக்குது. நிர்வாக தெரிவு நடக்குது, எப்படி ஒரு தேர்தலாக நடக்குது. அதுவும் நடத்துறது வந்திருக்கக்கூடிய வக்ஃப் சபையோ அங்குள்ள பணிப்பாளரோ அல்ல, அந்த பிரதேசத்தினுடைய அரச அதிகாரி, அந்நிய மக்களத்தை சேர்ந்தவர். அவர்தான் இந்த தேர்தலை நடத்துறையே ரெண்டு பக்கமும் சண்டை பிடிச்சிட்டு வழக்கு போட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு வக்ஃப் சபையும் நம்பிக்கை இல்லை, பணிப்பாளரையும் நம்பிக்கை இல்லை, யாரையும் நம்பிக்கை இல்லை. இதனால நீதிமன்றம் சொல்லிருச்சு, அந்த ஊரினுடைய பிரதேச செயலாளர் தான் இந்த தேர்தலை நடத்தணும். எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய கேவலம். அல்லாஹுடைய ஒரு மஸ்ஜிதை வைத்து இவ்வளவு பெரிய அநியாயம் செய்தவர்களை அல்லாஹ் ஒரு நாளும் விடமாட்டான். யாரெல்லாம் அந்த குழப்பங்களுடைய பின்னணியில் இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த செயற்பாடுகள், அவர்கள் கொடுத்த அந்த சிந்தனையினால் மஸ்ஜிதில் ஒரு சப்தம் விளம்பினால் போதும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களுடைய பரம்பரைக்கு ஆபத்தாகும், பரம்பரைக்கு ஆபத்தாகும். மஸ்ஜிதில் குழப்பத்தை விளைவித்தவர்கள், மஸ்ஜித் சண்டை விடுக்கும் இடமல்ல,
மஸ்ஜித் பெருமை பேசும் இடம் அல்ல, மஸ்ஜித் குழப்பத்தை உருவாக்கும் இடம் அல்ல, மஸ்ஜித் பதவி கேட்டு ஆசைப்படுகின்ற இடம் அல்ல, மஸ்ஜித் பயந்து பயந்து பொறுப்பை இருக்க வேண்டிய இடம். இதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லித் தருகிறார். ஒரு சஹாபி வந்தார் யமனில் இருந்து, அவருக்கு இந்த நியதிகள் எல்லாம் தெரியாது. வந்து கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் ஜகாத்துடைய கமிட்டியில் அவங்களையெல்லாம் போட்டிருக்கிறீங்க, ஜகாத் வசூலிப்பு கடுப்பீங்க, எங்களுக்கு ஒரு பொறுப்பு தரீங்களா? எங்களுக்கு ஒரு பொறுப்பு தாங்க. சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பொறுப்பு என்பது கேட்டு வாங்குறதல்ல, பொறுப்பு என்பது கேட்டு ஆசைப்பட்டு துடித்து சூழ்ச்சி செய்து வாங்குற ஒன்றல்ல. யாரு பொறுப்பை கேட்டு எனக்கு பொறுப்பு கிடைக்க வேண்டும் என்ற பேராசையில் ஹரிசாக இருந்து அந்த பொறுப்பை வாங்குறாரோ, அல்லாஹ் அவருடைய தலையிலே அதை சாட்டி விடுவாராம். சில பாருங்க, ஆசையோடு எடுப்பாங்க, கொஞ்ச நாளையே செய்து கொள்ள முடியாம திண்டாட்டம், தளருவார்கள், உள்ளே குழப்பம் வரும். ஆசையோடு இருக்கிறது ஒரு வருடம் ரெண்டு வருடம் போற நேரம் உள்ளே குழப்பம், தொடர்ந்து நடத்த முடியாது, ஒரு சட்டத்தை கூட அமல்படுத்த முடியாது, ஒரு காரியத்தை கூட 5 வருஷத்தில் 3 வருஷத்தில் உருப்படியாக செய்திருக்க மாட்டார். ஏன்? இந்த பொறுப்பு மனிதனுடைய படிப்பால் அறிவால் ஆற்றலினால் செய்யக்கூடியதல்ல, அல்லாஹுடைய உதவி தேவை. பொறுப்புக்கு ஆசைப்பட்டவனுக்கு அல்லாஹுடைய உதவி கிடையாது, அல்லாஹ் அவருடைய தலையில சாட்டிடுவான். நீயே பொறுப்பை கட்டி சுமந்து, ஆனால் நீங்கள் பேராசைப்படாமல் பின்னால் சூழ்ச்சி செய்யாமல் குழப்பங்களை உருவாக்காமல் உங்களுக்காக குழுக்களை அமைக்காமல் பிரிவினைகளை ஏற்படுத்தாமல் தகுதியானவராக நீங்க இருக்க, உங்களின் மீது தானாக இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய யாரை கிடைக்கும்? நீர் தகுதி இல்லாத ஆளாக இருப்பீர், ஆனால் மக்களுடைய உள்ளத்துல வந்துருச்சு இவர் நிர்வாகத்துல போடுவோம், நீ கேட்க இல்லை, நீ விரும்ப இல்லை, நீ தகமை இல்லை என்று ஒழிக்கிறார். ஆனால் அல்லாஹ் அந்த மக்களுடைய உள்ளத்தில் சிந்தனையை பிறப்பித்து உன்னை பொறுப்பாக நியமித்தானா, உனக்கு ரப்பு தகமை தருவான். தகமை ஏற்படுத்தி மற்றவர்கள் சாதிக்காத பல காரியங்களை அவரை கொண்டு அல்லாஹ் சாதிப்பார். ஊர் மக்களை வியந்து போவார்கள், படிக்காதவன், தகமை இல்லாதவன், ஆளுமை இல்லாதவன் இவ்வளவு சாதிக்கிறான். அவர் சாதிக்கல, அல்லாஹ் அவருடைய உதவி கிடைத்தது சாதித்தார். அல்லாஹ் இதனால் நிர்வாகமும் தான் ஏனைய பொறுப்புகளும் தான், ஆசைப்பட்டு சண்டை பிடித்து யாரும் எடுக்காதீங்க, ரப்பர் உதவி கிடைக்கவே கிடைக்காது. சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லா தஸ்அலில் இமாரா, யாரும் பதவிகளை கேட்டுறாதீங்க, தலைமைத்துவம் யாரும் கேட்டுடாதீங்க, கேட்டால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. கேட்டவர்களுக்கு கொடுக்க கூடாது, கேட்டெடுத்தால் அல்லாஹ் உதவியா இருப்பார். ஆனால் இந்த ஹதீஸுகள் எல்லாம் சொல்லப்படும் போது தகுதியானவர்கள் நாங்கள் எடுக்க கூடாது என்று ஒதுங்கி ஓட சொல்லப்படலாம். தகுதியானவர்கள் ஒதுங்கி ஓடுவதும் சமுதாயத்துக்கு செய்யும் அநியாயம். இது பேராசை உள்ளவர்களின் பேராசையை கட்டுப்படுத்த சொல்லப்பட்ட ஹதீஸுகள். தகுதி உள்ளவர்களை தேடி அந்த பொறுப்பு கொடுக்கப்படும் போது எங்களால் முடியாது என்று கடந்து பயந்து ஒளிந்து அந்த பொறுப்பை உதறிவிட்டு ஓடுவதற்கு சொல்லப்பட்ட ஹதீஸ் அல்ல. தகுதியானவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக அவர்களை கபூல் செய்ய ஆகணும், இல்ல நீங்கள் அந்த பொறுப்பை தகுந்த காரணம் இல்லாமல் மறுக்க அந்த இடத்துக்கு தகுதி ஏற்றோருவர் நிறுத்தப்பட்டு அதனால் ஏதாவது பிளவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த சமுதாயத்துக்கு நடக்குகின்ற அனைத்து அநியாயங்களுக்கும், அந்த மஸ்ஜிதுக்கு நடக்குகின்ற அனைத்து துரோகங்களுக்கும், அந்த மஸ்ஜிதில் ஏற்படுகின்ற அனைத்து குறைபாடுகளுக்கும் நிச்சயமாக அந்த பொறுப்பாக பதவி ஏற்காதவர் அல்லாஹ்விடத்தில் வகை சொல்ல வேண்டி வரும். சரி, அல்லாஹ் ஒரு மனிதனை இது போன்ற ஒரு பொறுப்புக்கு தெரிவு செய்து விட்டார், பொறுப்படுத்தார். ஆனால் அவர் இந்த பொறுப்பை கரிசனையாக செய்யல, பொறுப்படுத்தார். இப்ப பார்க்கிறதும் இல்லை கேட்கிறதும் இல்லை. அவரை தலைவர் என்று வச்சிருக்காங்க, உபதலைவர், செயலாளர், பொருளாளர், உபசெயலாளர், பொருளாளர், முக்கிய அங்கத்துவர். எந்த கூட்டத்திலையும் கலந்து கொள்றதில்லை, எந்த ஒரு மஷூராவிலையும் அவர் இல்லை, அவருடைய எந்த ஒரு பங்களிப்பும் இல்லை, அவர் செய்யறதும் இல்லை, இன்னொருத்தரும் போடுறதும் இல்லை. இது நம்பிய மக்களுக்கு செய்கிற மோசடி. பொறுப்படுத்திக் கொண்டே அந்த பொறுப்பினை செயற்படாமல் இருப்பது ஒரு ஹிஷ், பொறுப்பினை செய்யக்கூடிய மோசடி. முஸ்லிம் ஷரீஃபில் இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை ஒரு ஊருக்கு ஒரு பிரதேசத்துக்கு பொறுப்பாக ஆக்கிறார், அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. மஸ்ஜித் நிர்வாகம், ஜனாதா கமிட்டியினுடைய உறுப்பினர், ஜகாத் கமிட்டியினுடைய உறுப்பினர், ஊரில் உள்ள நல்லிறக்க சபையின் உறுப்பினர், ஊரில் உள்ள நக்கர்மங்களுக்காக பணியாற்றும் ஒரு நல்ல பணி பணியில இருக்க உறுப்பினர், பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த பொறுப்பினை அமர்ந்து கொண்டு அந்த பொறுப்பினை அவர் கரிசனை இல்லாமல் இருந்து மௌத்தாகுவாரேயானால் கியாமத்தினாலே சதிமோச கும்பல்களுடன் அல்லாஹ் அவரை எழுப்புவாராம். சதிமோசம் செய்த கும்பல்களுடன் அல்லாஹ் எழுப்புவார். சஹி முஸ்லிம் ரிவாயத்தில் ரப்பை அவர் சந்திப்பார், அவரை துரோகியே அல்லாஹ் கூப்பிட போறார். துரோகியே, எனது மக்கள் உன்னை நம்பி பொறுப்பினை அமர்த்தினார்கள், நீ துரோகம் செய்தாய், நம்பிக்கைக்கு மோசடி செய்தாய், பொறுப்பினை இருந்து கொண்டு அந்த பொறுப்பை நீ சரிவர செய்யல. எவ்வளவு பாரதூரமான விஷயம். இதனால் மூன்று விஷயங்களை கவனிக்கணும். பொறுப்புக்கு ஆசைப்படக்கூடாது, ஆசைப்படாமல் கிடைத்தால் தட்டக்கூடாது, தட்டாமல் எடுத்தாலும் செய்யாமல் இருந்துவிடக்கூடாது. பொறுப்புக்கு ஆசைப்படக்கூடாது, ஆசைப்படாமல் கிடைத்தால் தட்டக்கூடாது, தட்டாமல் எடுத்தால் செய்யாமல் இருக்கக்கூடாது. இது எந்த நிர்வாகத்துக்கும் பொருள், எந்த நிர்வாகத்தை. சில மனிதர்களுக்கு எல்லா தகவல்களை கொடுத்திருக்கிறார், ஆனால் அவர்கள் சில சில சில்லறை காரணங்களை காட்டி பொது பணிகளிலிருந்து ஒதுங்கி நிற்கிறார்கள். சின்ன சின்ன காரணம், ஏற்கவே முடியாது. தகவையான அவர் முன்னே நின்றால் இவர்களை விட 100 மடங்கு நல்லா செய்வார். அவரால் இதை விடவும் சிறப்பாக காரியமாற்ற முடியும். ஆனால் அவருடைய கடையை காட்டி, அவருக்கு நேரம் இல்லை என்பதை காட்டி, வீட்டை காட்டி, மனைவியை காட்டி, பிள்ளையை காட்டி, கொழும்பை காட்டி, கண்டியை காட்டி, மாத்திரையை காட்டி ஒதுங்குகிறார். இது எவ்வளவு பெரிய அநியாயம். சிலருக்கு பொதுப்பணி செய்வதென்பதே ஒரு சின்னத்தனம். பொதுப்பணியா, அதில் எல்லாம் இந்த வசதி குறைஞ்சாக்கள், நேரம் இல்லாத ஆட்கள், அவங்க தான் அதை செய்யணும். நாங்க அதில் செய்ய வேண்டாம், காட்சி கொடுக்கிறது மட்டும், நாங்க ஓர்டர் போடுறது மட்டும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள், சமூகத்தின் முன்னணியில் உள்ளவர்களும் பொதுப்பணியில் ஈடுபடும். நாம் இன்று வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பின்பற்றுகிறோம் என்றால் அதிலே அரைவாசிக்கு மேல் பங்குதாரி ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா. எல்லா தலைப்புக்கு செல்லும் இருக்கு. தொழுகையை பற்றியும் அறிவிக்கிறார்கள், உதுவை பற்றியும் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ஜை பற்றியும் அறிவிக்கிறார்கள், வியாபாரத்தை பற்றியும் அறிவிக்கிறார்கள், கூலிக்கு கொடுக்கிறதை பற்றியும் அறிவிக்கிறார்கள், நிக்காஹை பற்றியும் அறிவிக்கிறார்கள். எல்லா தலைப்புகளிலும் அவர்களுடைய ஹதீஸ் இருக்கிறது. சஹாபாக்களில் இருந்த ஆகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுநர், ஆகப்பெரிய ஆலிம்களில் ஒருவர் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா. இவர்கள் எப்படிப்பட்ட சமூக பணி செய்கிறார்கள் என்றால், ஜகாத்துல் ஃபித்ர், நோன்பு பெருநாளைக்கு கொடுக்கக்கூடிய சதகத்துல் ஃபித்ருடைய அந்த பேரீச்சம்பழங்களை இரவில் பாதுகாப்பதற்கு செக்யூரிட்டி நிற்கிறார்கள். சுபஹானல்லாஹ், யார் நிற்கிறார்? சையீதுல் முஹஜ்ஜிசீன், முஹஜ்ஜிசீனுடைய தலைவர். மூன்று நாள் இரவு ஈச்சப்பழத்துக்கு கீப்பராக இருக்கிறார், செக்யூரிட்டி ஆபீசர் அல்ல, செக்யூரிட்டி. எல்லோரும் சம்பவம் படித்திருக்கிறோம். மூணு இரவுகளில் செய்தார் ஈத்தம்பளம் களவாட்ட வந்து கடைசியாக ஆயத்துல் குர்சியை சொல்லிக் கொடுத்து விட்டு போன அந்த செய்தி புகாரி முஸ்லீம்ல எல்லாம் பதியப்பட்டிருக்கு. முஹத்தீஸ், முஹத்தீஸ் ஒரு பொது பணியிலே காவலாளியாக நிற்கிறார். ஹதரத் உமர் ரலி அல்லாஹு தஆலா ஹதரத் உமரை இன்றும் உலகம் மெச்சுகிறது. உமருடைய ஆட்சியை போட்டு வந்தால்தான் அநியாயங்களும் அனாச்சாரங்களும் பாவங்களையும் அழிக்கலாம் என்று அந்நியர்களே பேசுகிறார். அவ்வளவு பெரிய ஆட்சி ஹதரத் உமருடையது. இந்த உம்மத்துடைய முழுகம் அந்தந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற சரியான உதிப்பை அல்லாஹ் ஹதரத் உமருக்கு கொடுத்தார். குர்ஆன் சொன்னால் அதற்கு அதை விட்டு ஒரு அடி கூட வைத்து நகராதவர்கள், எப்படியே செய்யக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய நெருக்கம் அல்லாஹுடன் வந்துவிட்டதென்றால், உமர் ஒரு பாதையில் போகிறார் என்றால் இபிலீஸ் அந்த பாதையில் வர பயப்படுகிறார். முஸ்லிமிலே ரிவாயத்திற்கு ஹதரத் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹத்தாபுடைய மகனே, நீங்கள் ஒரு பாதையில் பயணித்தால் இபிலீஸ் அந்த பாதையில் வரமாட்டார். இந்த ஹதரத் உமர் எப்படி பொது பணி செய்றாங்க, ஜகாத்துடைய வசூலிப்புக்கு அனுப்பப்படுறாங்க, ஜகாத்து வசூலிக்க போறாங்க. நாங்க யாராவது போவோமா? முக்கியஸ்தர்கள் ஜகாத்து வசூலிக்க பங்கிடவல்ல. ஒட்டகம் உள்ளவரிடம் ஒட்டக வசூலிப்பு, ஆடு உள்ளவரிடம் ஆட்டு வசூலிப்பு, விவசாயம் செய்தவரிடம் விவசாயத்தில் வசூலிப்பு. ஜகாத்து வசூலிப்புக்கு ஹதரத் உமர் போறார்கள். வந்து சொன்னாங்க, யார சூழல்லா, மூணு பேர் ஜகாத்து தரல, இப்னு ஜமீல் தர இல்ல, உங்களோட சாச்சா அப்பாஸ் தர இல்ல, காலித் இப்னு வலி தர இல்ல, ரலி அல்லாஹு தஆலா செல்லம். அந்த மூன்று பேரும் ஏன் தரல, காரணத்தை சொன்னார். யார் இந்த பொதுப்பணியை செய்கிறார், உலகத்தின் ஒரு பெரிய பகுதியை ஆண்ட அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் ரலி அல்லாஹு தஆலா சொன்னார். புகாரி சரிஃபில் இருக்குது. அவர்களுடைய பொது பணியை பற்றி அவர்களுக்கு இருந்த உத்வேகம், அவர்களுக்கு இருந்த வேகம், அவர்களுக்கு இருந்த துணிவு, அவர்களுக்கு இருந்த பிரயத்தனம் எப்படி என்றால், மௌத்தாக மூணு நாள் இருக்கு, தொழுகையிலே வைத்து கத்தியால் குத்தப்படுகிறார் ஹஜ்ரத் உமர். குடல் வெளியிலே வந்து வைத்தியர்கள் பால் குடிப்பாட்டும் போது குடல் வழியாக பால் வெளியிலே வருகிறது. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் ஹஜ்ரத் உமர் ரலி அல்லாஹு தஆலா. இந்த நேரத்தில் சொல்கிறார்கள், எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலைமை சீராகி நான் நோயிலிருந்து மீண்டு வந்தால் இந்த பக்தாதிலே ஈராக்கில் இருக்கும் எந்த ஒரு விதவ பெண்ணும், கணவனை இழந்த எந்த ஒரு விதவை பெண்ணும் இதற்கு பிறகு எந்த ஒரு ஆணிடத்திலும் கையேந்த தேவையில்லாத அளவுக்கு ஒழுங்கு செய்வீர்கள். எனக்கு வந்திருக்கிற இந்த நோய் குணமாகுமாக இருந்தால், திரும்பவும் அந்த பதவிக்கு நான் வருவேனாக இருந்தால், பக்தாதில் இருக்கும் எந்த ஒரு விதவை பெண்ணும் இதற்கு பிறகு அவருடைய வாழ்நாளில் எந்த ஒரு ஆறிடத்திலும் கை நீட்டக்கூடிய நிலைமை வராமல் நான் பாதுகாப்பேன். எப்படிப்பட்ட ஒரு உத்வேகம் என்று பாருங்கள். சமூகத்துக்காக அவர்களுடைய பணிகள், முஹத்தீஸ் அபூ ஹுரைரா ஈட்டம்பளத்துக்கு செக்யூரிட்டி நிற்கிறார். இங்கே கலீஃபா ஜனாதிபதி அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் அவர் ஜகாத் வசூலிப்புக்காக பயணிக்கிறார். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சமூக பணியில் ஈடுபடுகிறார். ஹஜ்ரத் உஸ்மான் சமூக பணியில் ஈடுபடுகிறார். ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் சமூக பணியில் ஈடுபடுகிறார். சமூக பணிகள் எதுவோ அந்த பணிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். அவ்வளவு மலை போன்ற நன்மை. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக பணிகளுக்காக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால், ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு தெரியும், மினாவிலே தங்க வேண்டிய கட்டாயமான இரவுகள் இருக்கு. அரஃபா எல்லாம் முடித்துக் கொண்டு வந்து முடிகளை வலித்து அந்த இரவு மினாவிலே தரிக்கணும். பிறை 11 இரவு, பிறை 12 இரவு தரித்தே ஆகணும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வரக்கூடிய ஹஜ்ஜாஜிகளுக்கு ஜம்ஜம் நீர் குடிக்கவும் ஜம்சம் நீரினால் ருது செய்யவும் ஜம்சம் நீரினால் குளிப்பதற்குமான அந்த பொது பணியை ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பத்தார்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு சலுகை கொடுத்தார்கள், நீங்கள் மினாவில் தரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. முழு உலகத்தில் உள்ள ஹாஜிகளும் மினாவிலே தரிக்கிறார்கள். பொதுப்பணியில் ஈடுபட்டு இருக்கும் சக்கா ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆர் அவர்களுடைய குடும்பம் அந்த ஜம்சமுடைய பணிக்காக மினாவில் தரிப்பதையும் விட்டுவிட்டு போகிறார்கள் என்றால் ஒரு பொது பணி என்பது எவ்வளவு முக்கியமானது. ஆகவேதான் பொது பணிகளில் ஈடுபடுவதை யாரும் ஒரு சின்னத்தனமாக சின்னொரு விஷயமாக நினைத்து தகுதியானவர்கள் ஒதுங்கிவிடக் கூடாது. அந்த பணிகளில் நிச்சயமாக நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சரி, மஸ்ஜிதுடைய நிர்வாகமாக நிர்வாகியாக ஒருவர் நியமிக்கப்பட்டார், அவருக்கு முன்னால் இருக்கிற பொறுப்பு என்ன? வக்ஃப் சபை சொல்லுகிற பொறுப்பு என்றிருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியின் நிர்வாகியாக இருக்கும் போது மஸ்ஜிதை மையப்படுத்தி அவர்கள் என்ன செய்தார்கள்? வெறும் மஸ்ஜிதுடைய கட்டிடத்துடன் நிர்வாகம் முடியல, முஅத்தினுக்கு சம்பளம் கொடுப்பதோடு முடியல, இமாமுக்கு சம்பளம் கொடுப்பதோடு முடியல, இமாமுக்கும் முஅத்தினுக்கும் விடுமுறை வழங்குவதில் முடியல, ஊருடைய காசை வசூல் செய்யறதோட முடியல. ஊரிலே இருக்கும் ஒவ்வொரு பிரஜையையும் மஸ்ஜிதுடன் இணைந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ட்ரஸ்டியுடைய முதலாவது பணி ஊரில் உள்ள ஒவ்வொரு தொழுகை கடமையான வீட்டிலே தொழுவதற்கு தகுந்த காரணம் இல்லாத அத்தனை ஆண்களையும் மஸ்ஜிதுடன் இணைக்கணும், முதலாவது பணி. இல்லைனால் குர்ஆன்ல இவ்வளவு பெரிய தகவல்களை சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தான் முஷ்ரிக்குகள் மஸ்ஜிதுகளுக்கு ஆட்சி செய்ய முடியாது, மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளாக முஷ்ரிக்குகள் வர முடியாது. பரிபாலனம் செய்ய முடியாது. யார் செய்ய முடியும்? அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளை இமாரத் செய்பவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு நிர்வாகியாக வர தகுதியுள்ளவர்கள் யார் என்றால் முதலாவது அவருடைய ஈமான் சீராக, அல்லாஹுவை ஈமான் கொண்ட மூமினாக இருக்க வேண்டும். தொழுகையை நேரத்துக்கு தொழணும், அவன் இஷ்டப்படி தொழுகிறாள் அவ்வள் பக்திலே அவ்வள் தக்பீருடன் சுன்னத்துகளை பரலுகளை பேணி தொழுகுவரே இகாமத்து சலா செய்வார். யுசல்லூன சலா அந்த குர்ஆன் சொல்லல, எப்படியாச்சும் தொழுகிறார். அசர் நேரத்துல வந்து நுஹர தொழுகிறார், மக்ரிப் நேரத்துல வந்து அசர தொழுகிறார், அஞ்சு நேர தொழுகையை சேர்த்து இஷாவுக்கு இவர் அல்ல, தொழுகை உரிய நேரத்தில் தொழுகிறார். நிர்வாகியை பார்த்தா நிர்வாகி பள்ளிக்கு வரது ஜும்மாவுக்கு மட்டும், அவர் பள்ளியில ட்ரெஷரா, அவர் பள்ளியில செக்ரட்டரியா, மஸ்ஜிதுக்கு வரதில்லை, தொழுகிறதே இல்லை. சில இடங்களில் நிர்வாகிகள் இருக்கிறார்கள், தொழுகைக்கே வரவில்லை. குர்ஆன் சொல்லுது இல்லை, ஈமான் சீராகணும், அவருடைய தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக இருக்கணும். அக்காமுஸ்தலாம் ஜகாத்து கொடுப்பவராக இருப்பார்கள், ஜகாத்து கொடுப்பார்கள். ஜகாத்து கொடுக்கிற அளவுக்கு என்றால் அவருக்கு மற்றவரின் காசில தேவையில்லாத ஆளாக இருப்பார்கள். காசி விஷயத்துல யாரும் அவரை சந்தேகப்பட மாட்டார். அவருடைய சொந்த காசியே வருடத்துக்கு ரெண்டு வீதம் வாங்கி கொடுக்கிறவர். இவர் பொது சொத்தை சாப்பிடுவாரா? பொது காசு எடுப்பாரா? அல்லாஹ் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் அந்த அந்த நிர்வாகியாக இருக்கும் போது அல்லாஹுக்கு மட்டுமே பயப்படுவார், யாருக்கும் பயப்பட மாட்டார். வலம் யக்ஷா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டார். அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட தகவை உள்ளவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். இந்த நிபந்தனைகளை சருத்தாக சொல்லாவிட்டாலும் இந்த நிபந்தனைகள் ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளில் ஊண்டி கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இதிலிருந்து என்ன உணர முடியுது என்றால் நிர்வாகத்தின் பொறுப்பு வெறும் மஸ்ஜிதுடைய தோட்டத்தோடு நிற்கிறதல்ல, நிர்வாகத்தினுடைய பொறுப்பு அதைவிட அப்பாற்பட்டது. அவருடைய நிர்வாகம் அந்த மஸ்ஜிதை சுற்றி இருக்கிற ஊரை சார்ந்தது, ஊரை சார்ந்தது. அந்த ஊரில் நடக்குகின்ற எல்லா நன்மைகளையும் ஊக்குவிப்பது நிர்வாகத்தின் பொறுப்பு. அந்த ஊரில் நடக்குகின்ற பகிரங்க பாவங்கள், வாலிபர்களோ வயோதிபர்களோ சிறியவர்களோ பெரியவர்களோ ஆண்களோ பெண்களோ, அந்த ஊரில் ஒரு பாவம் நடக்கிறதுனால் அதை முறையாக தடுத்து நிறுத்துவதும் நிர்வாகத்தின் பணி, நிர்வாகத்துக்குள்ள பொறுப்பு. இல்ல யாருதான் வந்து சொல்லுவாங்க, யாருதான் அந்த பாவத்தை தடுப்பாங்க, யாருதான் அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க? ஊர்ல எந்த தீமை செய்தாலும் தட்டி கேட்கால் இல்ல, ஊர்ல எந்த பாவத்தை பரத்தினாலும் அவனை விசாரித்தால் இல்ல, ஊருக்குள்ள வந்து எந்த பசாதை உண்டாக்கினாலும் அவனை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லையா? அந்த ஊர்லயே சலாஹியத்துண்டாக அந்த ஊருக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை மஸ்ஜிதின் பக்கம் எந்த அளவுக்கு திருப்பி வச்சிருந்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹவை ஒரு ட்ரஸ்டியாக பாருங்க, நபியாக பார்க்கலாம், ரசூலாக பார்க்கலாம், மனைவிமார்களுக்கு கணவனாக பார்க்கலாம், பெண் பிள்ளைகளை வளர்த்த ஒரு தந்தையாக பார்க்கலாம், ஒரு அரபி மகானாக பார்க்கலாம், எத்தனையோ ஒரு யத்தீமாக பார்க்கலாம், எத்தனையோ தரப்புகளில் எத்தனையோ துறைகளில் அதற்கு ரசூலுல்லாஹவை பார்க்கலாம். இந்த இடத்தில் அவர்கள் ஒரு ட்ரஸ்டியாக பார்ப்போம், மஸ்ஜிது நபவியின் ட்ரஸ்டி. எந்த அளவுக்கு மக்களை மஸ்ஜிதின் பக்கம் திரும்பி இருந்தார்கள் என்றால், வீடுகளுக்குள் எந்த பிரச்சனை எழுந்தாலும் மக்கள் மஸ்ஜிதை நாடி ஓடி வந்தார்கள். ஊருக்கு தெரிஞ்சு போச்சு பஜார்ல பிரச்சனையா தீர்ப்பு இருக்குது மஸ்ஜிதுல, வீட்டுக்குள்ள கணவன் மனைவி பிரச்சனையா தீர்ப்பு இருக்குது மஸ்ஜிதுல, பாவமா தீர்ப்பு இருக்குது மஸ்ஜிதுல, குழந்தைகளும் பிள்ளைகள் பெற்றோர்களும் சண்டையா தீர்ப்பு இருக்குது மஸ்ஜிதுல, ஜகாத்து பிரச்சனையா தீர்வு இருக்குது மஸ்ஜிதுல, கிராத்து பிரச்சனையா தீர்வு இருக்குது மஸ்ஜிதுல, எல்லாத்துக்கும் தீர்வு மஸ்ஜிதுல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பள்ளிக்கு வருகிறவர்களின் தொழுகையை மட்டும் பார்த்துட்டு இருக்கல, எல்லாம் பார்த்தாங்க, உது செய்யறதையும் பார்த்தாங்க, தயமும் செய்யறது சரியா அதையும் பார்த்தாங்க, ஜனாபத்தால் குளிக்கிறார் எப்படி குளிக்கிறார் அதனையும் பார்த்தாங்க, மஸ்ஜிதுக்கு வார வந்த உடை அதையும் பார்த்தாங்க, தொழுகிறவர்கள் அசைவுகள் அதையும் கவனித்தாங்க, பஜார்ல எப்படி பொருள்கள் விற்பனை அதனையும் கவனித்தாங்க, வீடுகளுக்குள் மனைவிமார எப்படி நடத்துறாங்க அதையும் கவனித்தாங்க, பிள்ளைகளை எப்படி வளர்க்கப்படுறாங்க அதையும் கவனித்தாங்க, குற்றங்கள் நடந்தால் அதையும் கவனித்தாங்க, எல்லாம் கவனித்தாங்க. ஜகாத்து வருகிறதா பங்கீடு செய்தார்கள், கனிமத்தா பங்கிட்டார்கள், ஈதுல் ஃபித்ர் வருகிறதா ஃபித்ரா பங்கிட்டாங்க, உலஹியா வருகிறதா இறைச்சி எல்லாம் சேமிச்சு பங்கிட்டாங்க, எல்லா பணியும் ட்ரஸ்டியாக இருந்து எல்லா பணிகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார். ஒரு சஹாபியை கவனிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முற்பகல் நேரத்திலே துஹாவுடைய நேரத்தில் மஸ்ஜிதில் வந்து உட்கார்ந்து அழுதழுது துவா செய்கிறார். அபூதாவுதில் ரிவாயத்தில் அவர் துஹா நேரத்தில் வந்ததையும் அவர் வளமையாக வராதவர் இன்று வந்ததையும் கவனிக்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுக்கு கொடுத்த நேரம் என்னன்னு பாருங்க, பரது தொழுகைக்கு வந்ததையும் பார்த்தாங்க, லுஹருக்கு முன்னால் உள்ள நேரத்திலே வளமையாக வராத ஒருவர் மஸ்ஜிதிலே உட்கார்ந்து துவா செய்கிறார். அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், அபு உமாமா என்ன ஒரு வகையா இருக்கிறீங்க, கவலையோட காத்தியளிக்கிறீங்க, வளமையாக வராத நேரம் அந்த முகத்தை பார்த்தே ஐடென்டிஃபை பண்ணிட்டான், இப்படிதான் இவர் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ் நிறைய கடன், கடன் பட்டு கடனை கொடுக்கிறதுக்கு வழி இல்ல, கடன் பட்டால் பின்னால் கவலை வரும், கடன் பட்ட என்ன வரும் பின்னால கவலையில் வரும், சஞ்சலம் வரும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கட்டங்களில் அத்தஹியாத்திலே கடனில் இருந்து பாதுகாப்பு தந்தார். முஸ்லிம்ல ரிவாயத்தில் அஊது பிக மினல் மஸ்மி வல் மக்ரம், பாவத்திலிருந்து பாதுகாப்பு தருகிறேன், கடனில் இருந்தும் பாதுகாப்பு தருகிறேன். அதனால தாயிஷா கேட்கிறாங்க, யார சூழல்லா என்ன ஒரு ஸ்பெஷல் துவா, அத்தகையாத்தில உட்கார்ந்துட்டு கடலில் இருந்து பாதுகாப்பு தருவீங்க, பாவத்திலிருந்து பாதுகாப்பு எப்பவும் கேட்பீங்க, கடல் விசேடமா கேட்கறீங்க. சொன்னாங்க கடன் மனிதன் எங்க கொண்டு போய் விடுவண்டா, பொய் சொல்ல வச்சிரு, நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய வச்சிரும், வாக்களிப்புக்கு மாறு செய்ய வச்சிரும், முனாபிக்களை பார்த்துகளை கடன் கொண்டு வந்துடும், அதனால பாதுகாப்பு தெரியும். அதனாலதான் உலமாக்கள் எழுதுறாங்க, மனிதனுக்கு ஒரு டென்ஷன் வந்தா புதிர் என்பாங்க, டென்ஷன் மனிதன் உள்ளத்தில டென்ஷன் வந்தா முதலாவது உள்ளத்தில் உள்ள நிம்மதி போயிடும், முதல் கட்டம் உள்ளத்தில் உள்ள நிம்மதி போயிடும், நிம்மதி போனால் தூக்கம் வராது, இரண்டாவது கட்டம் ராவைக்கு படுக்கையில் உருண்டுட்டு இருப்பாரு தூக்கம் வராது, மூணாவது கட்டம் அவருடைய புத்தி இழப்பாரு, அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகணும், கவலை வந்தால் உள்ளம் பதறும், உள்ளத்துல பதட்டம் வந்துடும், தூக்கம் வராது, மூணாவது கட்டம் பைத்தியம் மனநோய் எழுதுகிறார்கள் உலமாக்கள். ஒரு கவலை வரும்போது புத்தியில ஒரு துண்டு கலண்டே போயிடும், மனிதன் அக்கல்ல ஒரு துண்டு கலண்டு போயிடும், கவலை நீங்கிய பிறகு அது திரும்பி வருமா, ஆனால் கடன் வந்தால் கடனால் வரக்கூடிய கவலை இருக்கிறே அதன் போதும் ஒரு துண்டு கலண்டு போகும், அது திரும்பி வராதா, அவ்வளவு பயங்கரமானது கடனால் வரக்கூடிய வாழ்க்கை. சொன்னார்கள் யார சொல்லலா, அசாபத்தினி துயூனுன் வகுமூமுன் வகுமூம், கடனும் வந்துருச்சு கவலையும் வந்துருச்சு சஞ்சலமும் வந்துருச்சு, கடனால வந்து அதனால வசதிக்கு வந்திருக்கிறேன். பாருங்க அந்த சஹாபி எப்படி விளங்கினார், எங்களில ஒருத்தருக்கு பஜார்ல கடன் வந்தா எங்களை மஸ்ஜிதுக்கு அனுப்புவா, மஸ்ஜிதில் அதுக்கு பரிகாரம் இருக்குது என்று யாராவது ஊரார் வழங்குவாங்களா, வீட்டில் உள்ள பெண்கள் மஸ்ஜிதுக்கு போங்க அனுப்புவாங்களா, ஏன் மஸ்ஜித் அது போன்று இயங்கல்ல, அதனால ஊராறுகள் மஸ்ஜிதுக்கு வரல. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற நிர்வாகி மஸ்ஜிதை 24 மணி நேரமும் இயக்கினார், கடன்காரரும் ஓடி வர்றார், மஸ்ஜிதுக்கு போனால் அங்க பரிகாரம் இருக்கு, அவரை எப்படி கையாளணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி இடத்தில் எப்படி கடன்பட்டீங்கன்னு கேட்க, கவலை அது புதுப்பிக்கும், பிரச்சனையில உள்ளவனின் பிரச்சனையை திருப்பி கேட்டால் அவனது கவலை இரட்டிப்பாகும், இன்னும் துக்கத்தில் உழுந்துருவான், அதனால ரசூலுல்லாஹ் கடனை கேட்கல. சொன்னார்கள் அலா உஅல்லிமுக்க பிகலிமாத், சில வார்த்தைகள் இருக்குது அபு மாமா படிச்சு தரட்டா, வழிகாட்டல் மஸ்ஜிதுக்குள் இருந்து லட்சக்கணக்கான கடன் உள்ளவரின் கடனை அடக்க வழிகாட்டுறாங்க, வழிகாட்டல் கிடைக்குது மஸ்ஜிதுக்குள் இருந்து கிடைக்குது. சொன்னார்கள் 8 வார்த்தைகளை சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்தி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புக்ல் வ கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். கொஞ்ச நாளையில வந்த ரபூ மாமா கேட்டார், ரபூ மாமா எப்படி இருக்கு, யா ரசூலல்லாஹ் நம்பிக்கையோட ஓதின கடனும் போயிச்சு கவலை போச்சு, எனக்கு வெளிநாட்டுக்கு போற தேவையும் வரல, சொத்துக்களை விற்கிற தேவையும் வரல, அல்லாஹ் கடனுக்குரிய ஏற்பாடு செய்தான். மஸ்ஜித் வழிகாட்டு, மஸ்ஜித் வழிகாட்டு, நோயாளி ஊரில் இருக்கிற நோயாளி பதறிக்கொண்டோட தேவையில்லை, நோயாளி முதலாவது வரணும் மஸ்ஜிதுக்கு, அந்த இல்மு நோயாளி கொடுக்கப்படணும். நோயாளிகள் 3 வகையா உலகத்தில் இருக்கிறாங்க, நோய் வந்தவுடன் அல்லாஹ் ஞாபகமே இல்லை, முதல்ல ஞாபகம் வருது மாத்திரை, முதல்ல ஞாபகம் வருவது டாக்டர், அல்லாஹ் ஞாபகமே வராது. இது ஒரு கூட்டம், சின்ன ஒரு கூட்டத்துக்கு தான் இந்த பிரச்சனையை ரப்பிட்ட சொல்லிட்டு போகும். இதுதான் முஸ்லீமிடம் காய்ச்சலா 2 ரக்காத் தொழுது காய்ச்சல ரப்பிட்ட சொல்லுவோம், கேன்சரா ரப்பிட்ட சொல்லுவோம், ஹார்ட் அட்டாக்கா ரப்பிட்ட சொல்லுவோம், சீனி வியாதி அதிகரிக்கிறா 800க்கு சீனி இருக்குதா ரப்பிட்ட சொல்லுவோம். டாக்டர் மருந்து இல்லைங்கிறா, இல்லாமல் அல்ல மருந்து இருக்குது, அவருக்கு கண்டுபிடிக்க முடியல. ஹதீஸ் சொல்லுது மருந்து இருக்குது, அல்லாஹ் உலகத்துக்கு நோயை இறக்கும் போது மருந்தையும் சேர்த்துத்தான் இறக்கிறார். ரெண்டே ரெண்டுக்கு தான் மருந்து இல்லை, ஒன்று மௌத்துக்கு மருந்து இல்லை, மரணம் வந்தால் யாருக்கும் மருந்து கொடுத்து நிறுத்த முடியாது. இரண்டாவது வயோதிபத்துக்கு மருந்து இல்லை, எந்த வயோதிபனையும் வாலிபனாக்கிறார். மற்ற எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது, கண்டுபிடிக்கல. நீ அல்லாஹோட தொடர்பு பட்டுட்டு அதுக்கு பிறகு சுன்னத்தின் அடிப்படையில் மருத்துவரை நாடி இருந்தால், அதற்கு பிறகு சுகம் கிடைத்தால் உனக்கு அல்லாஹ்வின் நம்பிக்கை வரும். தொழிலால் சுகம் கிடைச்சது, மஸ்ஜிதுக்கு வராமல் தொழாமல் நீ நேரே டாக்டர்ட்ட போய் அல்லாஹோட ஏற்பாட்டுல குணமடைஞ்சிட்டா உன் மனசுல வரும் அந்த டாக்டரால குணமாகி. வருகின்ற உனது நண்பர்களிடம் எல்லாம் ஊரார்கள் 100 பேர் உன்னை நோய் விசாரிக்க வந்தால் 100 பேரிட முன்னிலைப்பிலையும் அல்லாஹோட சிறப்ப அல்லாஹுடைய குதிரத்தை பேச வேண்டிய நீ அங்குள்ள வைத்தியனின் சிறப்பை பேசுவாய். வைத்தியர்கள் வழிகாட்டினாங்க, மஸ்ஜிதுக்கு வாங்க. மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள், துஆ வருகிறார்கள், வழிகாட்டுகிறார்கள். நோயா சதக்கா கொடுங்க, மஸ்ஜிதிலிருந்து வழிகாட்டல். ட்ரஸ்டி முஹம்மது ரசூலுல்லாஹ் நோயாளிக்கு மருந்து வழிகாட்டுகிறார், சதக்கா கொடுங்கள். அது அல்லாஹ்வுடைய கலாக்கதரையும் தடுத்து நிறுத்தும். அஸ்ஸதகா ரத்துல் பலா, வருகிற சோதனையை தடுக்கும், வருகிற சோதனையை தடுக்கும். கிட்டத்தில் ஒரு புத்தகத்தில் படிச்சு வைத்திய சாலையிலிருந்து அனுப்பிட்டாங்க, இவரு கேன்சர், இவரு மௌத்து தான், அப்படி ஒரு இறைச்சி கிடைக்கிட்ட வராது. ஒரு பெண்மணி தூரத்தில் இருந்து இறைச்சி கடைய பார்த்துட்டே இருந்தாங்க, அவருக்கு இறைச்சி சாப்பிட ஆசை, வாங்கி கொடுக்க காசு இல்ல, வாங்கி கொடுக்க ஆள் இல்ல. அந்த பெண்மணியை கூப்பிட்டு கேட்கிறார், ஏன் நீ இந்த கடையை பார்த்துட்டு இருக்கிறார், இறைச்சி சாப்பிட்டு நீண்ட நாளாச்சு. கடைக்காரனுக்கு சொன்னா 2 கிலோ இறைச்சி கொடு, எப்ப இந்த பெண் கேட்டாலும் கூட நான் காட்சி கொடுக்கிறேன் எழுதுகிறார்கள். மறுநாள் போய் செக் பண்ணினா கேன்சர் கொடு. சில சதக்காக்கள் இருக்கிறே, கொடுக்கிற ஆளை பொறுத்து, கொடுக்கிற நேரத்தை பொறுத்து, கொடுக்கிற இடத்தை பொறுத்து அல்லாஹ்வுடைய கபூலியத்தை வாங்க. இதை யாரு சொல்றது? இந்த வழிகாட்டல் எங்கிருந்து கொடுக்கப்படணும்? மஸ்ஜிதிலிருந்து கொடுக்கப்படணும். ஜனாதாவுக்குரிய ஜனாதா விழுந்தா என்ன செய்யணும்? ஜனாதாவுடைய கடமை என்ன? அதுக்குரிய ஆயத்தங்கள் என்ன செய்யணும்? ஜனாதா விழுந்தால் சொத்துக்களுடைய நிலைமை என்ன? அது எப்படி பகிரப்படணும்? ஜனாதா கடன்காரனாக இருந்தால் அவருடைய விஷயத்தில் எப்படி நடக்கணும்? வழிகாட்டல் மஸ்ஜிதிலிருந்து கொடுக்கப்படும். நோம்பா மஸ்ஜிது வழிகாட்டுது, பெருநாளா மஸ்ஜிது வழிகாட்டுது, நோயா மஸ்ஜிது வழிகாட்டுது, ஊருக்கு ஆபத்தா மஸ்ஜிது வழிகாட்டுது, ஊர்ல அமைதியா மஸ்ஜிது வழிகாட்டுது, விளையாட்டு போட்டியா மஸ்ஜிது வழிகாட்டுது. முழு ஊரினுடைய முகத்தையும் மஸ்ஜிதுக்கு திருப்ப வேண்டியது நிர்வாகத்துடைய பொறுப்பு. இப்படித்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகம் செஞ்சாங்க. அப்படி திருப்புறதாக இருந்தால் அந்த நிர்வாகியும் அல்லாஹ் சொன்னது போல ஆராய்க்கும். பணத்துக்கும் பட்டத்துக்கும் புகழுக்கும் நிர்வாகியாக மாறினால் அவர்களால் திருப்ப முடியாது, அல்லாஹ்வுடையவருக்கே திருப்ப முடியும். இறங்கி அந்த படியை செய்யணும். அது மட்டுமல்ல, உலமாக்களுடைய வழிகாட்டல் நிர்வாகத்துக்கு கட்டாயம் அவசியம். ஒவ்வொரு நிர்வாகத்திலும் தகுதியான உளவாக்கல் சேர்க்கப்படணும், அந்த உளவாக்கலின் வழிகாட்டல் பெறப்படணும். இல்ல நம்முடைய புத்திக்கு வாரது போல செஞ்சால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் ரப்பு விரும்புறது போல செய்யணும். ரப்பு விரும்புறது போல செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது போல செய்யணும். ரசூலுல்லாஹி செஞ்சதை யாரு சொல்லி தருவா? ஆலிம் சொல்லி தருவா. ஆலிமை நீங்க ஆலிம்கள் கண்காணிக்கணும், ஆலிம்கள் வழிகாட்டணும், ஆலிம்கள் சொல்லிக் கொடுக்கணும்.
ஆளுங்கள் அந்த நிர்வாகங்களில், பொது சபைகளில், பொது அபிவிருத்தி திட்டங்களில், பொதுவான பணிகளில், பொது சங்கங்களில், ஒவ்வொரு சங்கத்திலும் குறைந்தது ஒரு ஆளும் இணைக்கப்படும். நல்லெண்ணத்துடன் அந்த பணிகள் செய்யப்படும். இதாக முக்கியமான விஷயம், எந்த பணியை செய்தாலும் நல்லெண்ணத்தோட செய்யும். இல்லையா ஜனாதா கமிட்டியா, அல்லாஹுக்காக ஏழைகளுக்கு உதவி செய்யும் ஒரு நட்பணி மன்றவா, அல்லாஹுக்காக. நாங்க செய்தா என்ன, இன்னொருத்தர் செஞ்சாங்க, யாரு செஞ்சாலும் எங்களை துவா இருக்கு. நாங்க யாரோடும் போட்டி போடுறவர்கள் அல்ல, யாரோடையும் பொறாமப்படுறவர்கள் அல்ல. நாங்க மட்டும்தான் செய்யணும், மற்றவன் செய்யக்கூடாது என்று குழிவற்றவன் அல்ல, அறுக்கிறவன் அல்ல, நயவஞ்சகனாக செயல்படுறவன் அல்ல, எந்த நலவுக்கும் கட்டியாக உள்ளவன் அல்ல, எந்த நலவும் நடக்க போகும் போது இழுத்து பூட்டி பூட்டு போடுறவன் அல்ல. நான் நல்லவன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ் ஒரு மனிதனை சிறப்பாக்கி வைக்கணும். நல்ல மனிதர் யாரு தெரியுமா? அல்லாஹ் அவரை நலவுகளுக்கு சிறப்பாக்கி வச்சிருக்கார். எல்லா நலவிலையும் அவர் இருக்கார். ஜஅலஹுல்லாஹு மிஃதாஹன் லில் கைர், நல்ல பணி ஊர்ல நடக்குதா அவர் அதுக்கு காரணம். நல்லதுகளுக்கு அவர் ஒத்துழைக்கிறார், நல்லவுகள் எதிலையும் தடையாக இல்லை, நலவுக்கு ஒத்துழைக்கிறார். ஊர்ல எந்த தீமை நடந்தாலும் தீமைக்கு அவர் எதிர்ப்பாக இருப்பார். நலவை திறந்து விடும் சாவியாக தீமைக்கு பூட்டு போடும், தீமையை அடைக்கும் பூட்டாக மாறுகிறாரே சிறந்த மனிதர்கள். சூழ்நிலை இதுதான் எமது உம்மத்தின் முதலாவது பெரிய பள்ளிவாசல் நிர்வாகத்தின் தலைமை நிர்வாகி அந்த மஸ்ஜிதையும் ஊரையும் வழிநடத்தியும் வர. இந்த முறையில நிர்வாகம் செய்தவர்கள் யார், யாருக்கு அப்படி ஆசை வந்துச்சு? அட எங்கட மஸ்ஜித் அப்படி இல்லையே, நாங்க ஒரு நலவையாக்கும் செய்தோமா? முஸ்லிம்களுக்குள்ள செய்ய வேண்டிய பணி இது, இதுக்கு அப்பால் இன்னொரு பெரிய பணி இருக்குது. எங்கட நாட்டில இப்போது அது கட்டாய கடமையாகுது, அத்தியாவசியமாகுது. அந்த பணியை சிந்திச்சே பார்க்கல. எந்த பணி? வெளியில இருக்கிற மக்கள் களிமா சொல்லி உள்ள வர இருக்கிறாங்க, அவர்களை பயிற்சி கொடுத்து ஒழுங்கான முஸ்லீம் ஆக்கிறதுக்குரிய என்ன திட்டம் இருக்கீங்க? நம்ம வரணும்னு சிந்தனை இல்லை, வரணும்னு சிந்தனை இல்லை, வாரவனையே பள்ளியிலிருந்து நிறுத்தின சிந்தனை. புதியவனையா பள்ளி கெடுக்க போறோம்? எந்த மஸ்ஜிதில் அது கேட்பாடு இருக்கு? ஒரு முஸ்லீம் நவ முஸ்லீம் வந்தால் அவருக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்து அவரை தொழ வச்சு முஸ்லீம் என்ற தேவையான அடிப்படையான அறிவையாவது கொடுக்க என்ன ஏற்பாடு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல குதுபா செய்தார். மிம்பர்ல குதுபா, ஒரு அந்நிய மனிதன் வந்து யார் ரசூலுல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை சொல்லித்தாங்க என்றார். குதுபாவை நிறுத்திட்டு இறங்கி வந்து இரும்பால் செய்யப்பட்ட கதிரையில உட்கார்ந்து அந்த மனிதனுக்கு தேவையான தீனுடைய முக்கிய அம்சங்களை படிச்சு கொடுத்துட்டு திரும்பி குதுபா செஞ்சார். இருக்கிற முஸ்லிம்களை வைத்து குதுபா செய்யறதை விட தேடி வந்திருக்கிற அந்நிய மனிதனுக்கு அகம்மான முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுப்பது மிக முக்கியமானது என்பதை காட்டு. என்ன மஸ்ஜிதுல ஏற்பாடு செஞ்சு மாலையில கூட கேட்டேன், இந்த கிராமத்திலிருந்து வரக்காமுற கிராமத்திலிருந்து அடுத்த முஸ்லீம் ஊருக்கு எத்தனை மைல் சொன்னாங்க? 2 மைல் இருக்காம். எப்பவிலிருந்து 2 மைல்? இடையில முஸ்லீம் ஊரே இல்ல, எத்தனாம் ஆண்டிலிருந்து முஸ்லீம் ஊர் இல்ல. தெரிஞ்ச காலம் எல்லாம் அப்படித்தான், வரக்காமுறையிலிருந்து அடுத்த ஊருக்கு 2 மைலுக்கு இடையில எந்த முஸ்லீமும் இல்லையா? எத்தனாம் ஆண்டிலிருந்து இல்லையா? தெரிஞ்ச காலத்திலிருந்து இல்லையா? அப்ப என்ன செஞ்சோம்? அல்லாஹ் தந்த இந்த களிமாவுடைய ஹக்குக்கு என்ன செஞ்சுக்கிறோம்? அல்லாஹ் தந்த களிமா, இந்த களிமாவை நாங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த களிமாவால கோடி கோடியாக சம்பாதிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த களிமா எங்களுக்கு சுவர்க்கத்தை தயாரிச்சு. அட எங்களை பார்த்துட்டு சிரிச்சிட்டு போறார்,
எங்கட கடையில வந்து சாமான் வாங்குறார், எங்களுக்கு பெருநாளைக்கு உணவு அனுப்புறார், எங்களை காணும் போது தட்டி சிரிச்சிட்டு போறார், எங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்து நிக்கிறார். இவனும் என்னோட சேர்ந்து சுவர்க்கம் போகணுமே, ஒரு கவலை வந்துச்சா, ஒரு கவலை. இவன் இந்த கண்ணுக்கு முன்னால நாளை இருத்து நரகத்தில் வீசப்பட்டால் அடைய உலகத்தில் இப்படி எல்லாம் சாப்பாடு போட்டனே, இவனை பார்த்து சிரிச்சனே, இவன கடையில வேலை செஞ்சனே, அல்லது எந்த கடையில் அவன் வேலை செஞ்சானே, ஒரு நாள் கூட எனக்கு சொல்லித்தரலே. சின்னிப்பானா இல்லையா? இது ஒரு துரோகத்துடைய உருவத்துக்கு வராதா? துரோகத்தோட உருவத்துக்கு வராதா? இப்படி நாங்க வாழும் போது அவர்கள் பாம்பாக வந்து எங்களை கொத்தாம என்ன செய்வார்? அதெல்லாம் பாம்பா வருது. இனி அழுதுட்டு குடுத்தோட வேண்டியதான். களிமாவுடைய ஹக்க அதா செய்யல, அதனால் அவர்கள் பாம்பாக மாறுகிறார்கள். பாம்புடைய தன்மை கொத்துறது, கொத்தும். நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்ல. நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு வந்தாலும் இஸ்லாத்தை கபூல் செய்யக்கூடிய சூழலை மஸ்ஜிது நபவியில் உருவாக்கி வைத்திருந்தார். மஸ்ஜிது நபவியே ஒரு தாயாக தான் இருந்தது. உள்ள இருக்கிற நபர்கள் மட்டுமல்ல, மஸ்ஜிது நபவியே ஒரு தாய். திஹாமாவுடைய ஜனாதிபதி வந்தார். திஹாமா ஜனாதிபதி, விவசாயம் நிறைய பறந்திருக்கிற ஊரு தான் திஹாமா. ஜனாதிபதி வந்தார் சுமாமத்தி மனுசால். மக்கா மதீனாவை உளவு பார்க்க வந்தவரை சஹாபாக்கள் யார் என்று தெரியாமல் கைது செய்து மதீன் மஸ்ஜித் நபியின் தூணில இரவில கொண்டு கட்டி வச்சுதான். காலையில தஹஜ்ஜுதுல வந்துதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, சுமாமாவை கட்டி போட்டுருக்கு. கொண்டு வந்தவங்களுக்கு யாரு எவருண்டே தெரியாது. மஸ்ஜிதுடைய தூண் ஜெயில் அல்ல, மஸ்ஜிதுடைய தூண். கேட்டார்கள் ரசூலுல்லாஹ், சுமாமா எப்படி இருக்கீங்க? சொன்னார்கள், என்னை கொண்டால் ரத்த பழி எடுக்கிற ஒரு ஆளை கொள்றீங்கன்னு நினைங்க. உங்களைங்கிற குடும்பத்தார்கள் பழி எடுப்பாங்க, விட்டால் மன்னித்தால் சிறந்த ஒரு மனிதரை மன்னிக்கிறீங்கன்னு நினைங்க. சொன்னாங்க, இவர் இக்ராம் செய்ய ரசூலுல்லாஹ் அவரோட வீட்டிலிருந்து பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இரண்டாவது நாளும் கேட்டார்கள், எப்படி சுமாமா? அதே பதில் தான். மூணாவது நாளும் கேட்டாங்க, அதே பதில் தான். வேற குர்ஆன் ஆயத்துகளோ விளக்கமோ எதுவும் கொடுக்கல. மஸ்ஜிது நபவியை பார்த்து கொடுக்கப்படுகிற சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். இவ்வளவுதான் சுமாமா. மூணாவது நாள் சொன்னார்கள், அத்திரிப்பூ சுமாமாட கையில் உள்ள கட்டு அவிச்சிருக்கும். வற்புறுத்தல் இஸ்லாத்துக்கு வாங்க போனார். பக்கத்தில் உள்ள ஓடையில குளிச்சிட்டு வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். மூணு நாள் மஸ்ஜிதுக்குள் இருந்து ஜனாதிபதிக்கு இஸ்லாம் கிடைக்கும். கேட்டார், உம்ராவுக்கு போக வந்த எண்ணத்தான் பிடிச்சிட்டு வந்தான். ஏ யாரும் சொல்லல, ஆனா உம்ராவுக்கு போட்டான். சொன்னாங்க, உம்ராவுக்கு போங்க, சிறுக்குடைய கல்வியாக தவிர்க்கணும். இப்படிதான் உம்ரா செய்யும். எழுதுறாங்க தாரியகுடி உலமாக்கள், ஹிஜ்ரத்துக்கு பிறகு முதல் முதல் மக்காவில பெய்து சப்தமாக இஸ்லாத்திர கல்வியாக சொன்ன முதல் மனிதர் ஹதரத் சுமாமா. மக்காவை படையெடுத்து வந்துச்சு, அவரோட கழுத்தை வச்ச இவருக்கு ஹிதாயத்து கிடைச்ச மஸ்ஜிதுல. எங்கட மஸ்ஜிதுகள் எப்படி வைக்கப்பட்டிருக்குதுன்னா, வருகிற முஸ்லிமே கால கழுவிட்டு போறான்னு சொல்றாரு. எங்க முஸ்லீம் டொய்லெட்ட பாவிக்கிறார், எங்கட முஸ்லீம் தண்ணியை குடிக்கிறார், எங்கட முஸ்லீம் கால் கழுவுறார், எங்கட முஸ்லீம் மஸ்ஜிதுல உள்ள ஃபேன் போடுறார், முஸ்லீம் தொழுகிறார். ஏன் மஸ்ஜிதுல உருவாக்கப்பட வேண்டிய ஹிதாயத்துடைய அந்த சூழல் உருவாக்கப்படல? அதனால முஸ்லீமுக்கே ஹிதாயத் இல்லாத மஸ்ஜிதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தை பத்தி சொன்னாங்க. கடைசி காலத்தில் உள்ள மஸ்ஜிதுகள் எப்படி இருக்கும்? மஸ்ஜிது நிறைய மக்கள் தொழுவார்கள், ஆனால் வஹிய ஹராபு மினல் ஹுதா, மஸ்ஜிதுல ஹிதாயத்தி காலம். தொழுகையாளிகள் இருப்பார்கள், நேர்வழி காட்டல் இருக்காது மஸ்ஜிதுல. ஹராப் ஹிதாயத்து ரெண்டும் இருக்காது. ஆக பொறுப்புதாரிகளே, நிர்வாகிகளே, அல்லாஹ் உங்களை தெரிவு செய்து நன்மைகளை கொள்ளையடிக்கும் இந்த பாரிய பணியில் உங்களை சேர்த்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் இப்பொழுது ஒரு பாரிய சமூக சீர்திருத்தத்துக்கு தயாராகும். பாரிய சமூக சீர்திருத்தம் இருக்கிற முஸ்லிம்களை எல்லா சிந்தனைகள் எல்லா நிலைமைகளிலும் மத்தியோடு இணைக்கிறது எப்படி, இதை பத்தி பிக்கர் பண்ணு, இதை பத்தி பிக்கர் பண்ணு. அதோட சேர்த்துத்தான் இமாம் யார், தகுதியான இமாம ஊர்ல இருக்கிற உலமாக்களை அணுகி எங்க ஊருக்கு தகுதியான ஒரு இமாம் யார், அப்படி ஒரு இமாம மஸ்ஜிதுக்கு நியமிக்கணும், அந்த இமாமிடம் இருந்து சரியான பணிகளை வாங்கணும், அந்த இமாமுக்கு தகுதியான சம்பளத்தையும் கொடுக்கணும், பணியெல்லாம் செய்யணும், ஆனால் அவருக்கு மிஸ்கின் சம்பளம் வந்தா அந்த இமாம நீங்க எதிர்பார்க்க முடியாது. இது நிர்வாகத்துல பொறுப்பு. தகுதியான இமாம தெரிவு செய்யணும், அதுக்கு உலமாக்கள் வழிகாட்டல் அந்த நிர்வாக குழுவுக்கு இருக்கணும், அவர்களை வச்சு இமாம தெரிகாணும். எங்களை ஊர் இந்த மஸ்ஜிதுக்கு தொழுகை நடத்த தகுதியா, இவருடைய ஓதல் எப்படி இருக்குது, ஊர் மக்களுக்கு ஃபித்ர் சொல்லிக் கொடுப்பாரா, ஊர் மக்களுக்கு ஹலால் ஹராத்தை போதிப்பாரா, ஊர் மக்களுக்கு தீனை இவர் கற்றுக் கொடுப்பாரா, ஊர் மக்களுடன் இணைந்து சகவாசமாக பழகுவாரா, முன்மாதிரியான ஒருவராக இருப்பாரா, எல்லாம் கவனித்து ஒருவரைத்தான் முசல்லாவுக்கு நியமிக்கணும். நியமித்தவர் சரியாக வேலையும் வாங்கப்படணும், சரியாக அவருக்குள்ள ஹக்கும் கொடுக்கப்படணும். அதனூடாக இப்பொழுது மாஷா அல்லாஹ் முந்தின காலம் போல இல்ல, ஒவ்வொரு கிராமத்திலும் நிறைய நிறைய உலமாக்கள், சின்ன சின்ன கிராமங்களில் 10 பேர் 15 பேர், முந்தின காலங்கள் ஒரு ஏரியாவுக்கு 4 பேர், ஒரு ஏரியாவுக்கு 5 பேர், இப்ப அப்படி இல்ல, ஒவ்வொரு கிராமத்துக்கு 8 பேர் 10 பேர், ஹாபிதுகள் 10 பேர் 20 பேர், பெண்களில் வர ஆலிவாக்கள், பெண்களில் வர ஹாபிலாக்கள் மாஷா அல்லாஹ் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் மஸ்ஜிதோடு இணைத்து மஸ்ஜிதுடைய வழிகாட்டல்களுக்கு நிச்சயமாக அவர்களையும் நாம் பாவிக்கிறோம். ஹிதாயத்து நிறைந்த மஸ்ஜிதாக நமது மஸ்ஜிதுகள் தோற்றம் பெறணும். இதுதான் நிர்வாகத்துடைய பொறுப்பு. இந்த நிர்வாகிகளை நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் நாளை கியாமத்தில் கபூல் செய்வார். குடும்பம் குடும்பமாக அவர்கள் கபூல் செய்யப்படுவார். பரம்பரை அல்லாஹ் கபூல் செய்வார். ஏன், ஊருடைய நலவுக்காக பாடுபட்டவர்கள், சமுதாயத்திலே நலவுருவாக பாடுபட்டவர்கள், ஊரில் உள்ள தீமைகள் இல்லாதொழிக்க பாடுபட்டவர்கள். இப்ப சொன்னார்கள் டிரக்ஸ் இருக்குது, போதை வஸ்துக்கள் பாவனை, நாட்டில எல்லா பகுதியிலையும் போதை வஸ்துக்கள் வந்தடைஞ்சி சீரழிஞ்சி கிராமம் கிராமம் அங்க தொழில் செய்கிறவர்களின் ஊடாக இன்னும் வேறு மக்களின் ஊடாகவும் கிராமங்களுக்கு அந்த தூள் அந்த ஐட்டம் எல்லாம் வருது. எல்லாரும் பாவிக்கிறாங்க. மாணவர் மாணவர்களுக்கும் அந்த பழக்கம் கொடுக்கப்படுகிறது. கொழும்பில் உள்ளவர்கள் ரொம்ப அவதானமாக இருக்கிறார்கள். பெண்களுடைய வாலிபர்கள் எங்களுடைய சிறார்கள், அவர்களை அடித்து துன்புறுத்துவதல்ல, அவர்கள் இதுபோன்ற பாவங்களை கண்டால் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மனோ வலிமையை உண்டாகும். எங்கு போனாலும் பாதுகாத்துக் கொள்வாங்க. இங்க இருக்கிற இந்த ஆளுக்கு மட்டும் அடித்தா வெளியூர்ல போய் பாதிச்சிருவாங்க, கொழும்புக்கு போய் பாய்ப்பார், வெளிநாட்டுல போய் பாய்ப்பார். பாவத்தை கண்டா ஒருங்கி ரெண்டு ஒரு ஈமான்தாரியாக உருவாக்கி விட்டால் அமெரிக்காவுக்கு தனியாக அனுப்பினாலும் அவனுடைய ஈமான பாதுகாத்துப்பார். இந்த சூழல்கள் மஸ்ஜிதுகளை வைத்து உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே இதுதான் ஒரு மஸ்ஜிதுக்கு இருக்கின்ற மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பணி. ஆகவே பேசப்பட்ட விஷயங்களை சுருக்கம் என்னவென்றால், எந்த ஒரு பதவிக்கும் பேராசை கொண்டு செயற்படக்கூடாது. நீங்கள் பேராசை கொண்டு செயற்படாமல் அல்லாஹ்வுடைய தெரிவினூடாக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டால் அந்த பொறுப்புகளை தகுந்த காரணம் இல்லாமல் தட்டிக்கழிக்க கூடாது. எடுத்த பொறுப்புகளை வாங்கிக் கொண்டு அப்படியே மூடி வைத்து விடாமல் உங்களுடைய எல்லா சக்திகளையும் வளங்களையும் அறிவையும் ஆற்றலையும் பணத்தையும் பயன்படுத்தி அந்த பொறுப்பை மிக சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். மஸ்ஜிதுடைய பொறுப்புகள் இதுதான் என்பதை உணர்ந்து உலமாக்களை இணைத்துக் கொண்டு அவர்களுடைய முழுமையான பங்களிப்பையும் வாங்கிக் கொண்டு பணிவோடு அல்லாஹ்விடத்திலே உதவியை கேட்டு கேட்டு நீங்கள் ஊரில் இந்த செயற்திட்டங்களை செயல்படுத்தி மஸ்ஜித் 24 மணி நேரமும் ஹயாத்தாக்கக்கூடிய வகையில் மஸ்ஜித் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய அமைப்பில் மஸ்ஜிதை ஒரு நீதிமன்றமாக, மஸ்ஜிதை ஒரு வைத்தியசாலையாக, மஸ்ஜிதை ஆலோசனை கொடுக்கும் ஒரு மத்திய நிலையமாக ஊர் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மஸ்ஜிதிலே உருவாக்கி ஊர் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பாரிய பொறுப்பும் இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கு இருக்கிறது. ஊரில் இருக்கக்கூடிய சங்கங்களும் இந்த காரியங்களை அந்த நிர்வாகிகள் செய்யும் போது அவர்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவி செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் உங்களுடைய பட்டோடையிலையும் மிகப்பெரிய நன்மைகளை தருவார். ஆகவே இல்லாமல் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் இந்த நல்ல பணிகளில் ஈடுபடக்கூடிய அனைவர்களுக்கும் உயர்ந்த மேலான கூலிகளை கொடுத்தருள்வாடாக. அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தி வைப்பாடாக. எந்தெந்த பொறுப்புகளை எப்படியாக செய்தால் அந்த ரப்பு புரிந்து கொள்வானோ அந்த முறையில் அந்த காரியங்களை செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கிருபை செய்தருள்வாடாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.